நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் விஜய் அவர்களே.
வணக்கம் செல்வி.
சமீப காலமாக சென்ட்ரலிங்கின் கடன் வசூலிப்பு, அதாவது ரோபோ டெட் செய்திகளில் வருவதை நாம் அடிக்கடி பார்க்கிறோம். சென்ட்ரலிங்க் ரோபோ டெட் என்றால் என்ன என்று முதலில் சொல்லுங்களேன்.
ஓகே, ரோபோ டெட் என்றது என்னன்னா, அது ஆக்சுவல் அஃபிஷியல் நேம் என்னன்னா ஆன்லைன் கம்ப்ளையன்ஸ் இன்டர்வென்ஷன். அதாவது அது ஒரு ரோபோ சிஸ்டம் வந்து சென்ட்ரலிங்க்ல அவங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லான்ச்மெண்டோட நோக்கம் என்ன இருந்துச்சுன்னா, டெட் ரெக்கவரிய மேனுவலா பண்ணாம மெக்கானிக்கலா பண்ணா அவங்களுக்கு ஃபாஸ்ட் ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்துல இது லான்ச் பண்ண ஒரு சிஸ்டம்.
சென்ட்ரலிங்க் டெட், அதாவது சென்ட்ரலிங்குக்கான கடன் அப்படிங்கறத கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன்.
இப்ப சென்ட்ரலிங்க்ல பார்த்தோம்னா நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட், லோவர் இன்கம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. அப்படி அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அவைல் பண்றதுக்கு நம்மளோட இன்கமை ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி ரிப்போர்ட் பண்ணும்போது நம்ம கரெக்டா பண்றோமா இல்லையான்ட்டு சென்ட்ரலிங்களுடைய கம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர் பிரகாரம் அவங்க ATO-ல இன்னும் மற்ற டிபார்ட்மெண்ட்ல எங்கெல்லாம் நம்மளோட இன்கம் அப்டேட் ஆகுமோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் கிராஸ் செக் பண்ணுவாங்க. கிராஸ் செக் பண்ணி சப்போஸ் நம்ம வந்து அதிகமா ஏர்ன் பண்ணி சென்ட்ரலிங்க் கிட்ட அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துருந்தோம்னா, அப்ப அதன் அடிப்படையில சென்ட்ரலிங்க் நமக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் பே பண்ணிருந்தா அதை வந்துட்டு டெட் என்ற பெயர்ல அதை நம்ம கிட்டே இருந்து ரீஎம்பர்ஸ் பண்ண பார்ப்பாங்க, ரெக்கவர் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்றதுதான் வந்துட்டு டெட் ரெக்கவரி ஃப்ரம் த சென்ட்ரலிங்க் சொல்றது.
ஒருவருக்கு சென்ட்ரலிங் கொடுப்பனவு அதிகம் கொடுக்கப்பட்டுள்ளதா என்பதை கணினி வழி கண்டறியும் முறை ஒன்றும் புதிதில்லை இல்லையா? இது ஏற்கனவே இருக்கும் நடைமுறை தானே, இப்போது மட்டும் ஏன் இந்த குளறுபடி?
என்ன சேஞ்ச்னா, முன்னாடி இதே மாதிரியே கணிப்பொறி மூலம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்டை ஹியூமன் ரிசோர்ஸ் பவர் கொண்டும் கிராஸ் செக் பண்றது உண்டு. அங்க இருக்க ஸ்டாஃப் பிசிக்கலா அதெல்லாம் செக் பண்ணி இந்த மாதிரி டெட் அலர்ட் ஆகுறது சரிதானான்னு செக் பண்ணினதுக்கு அப்புறம் அட்ரஸ் எல்லாம் கரெக்டான அட்ரஸுக்கு போகுதான்னு பார்த்துட்டு அந்த நோட்டீஸ் அனுப்புறது வழக்கமா இருந்துச்சு. ஆனா சமீப காலமாக அந்த மாதிரி ஒரு கிராஸ் செக் பண்ற ஒரு முறை இல்லாம வெறும் சிஸ்டம் ஜெனரேட்டட் இன்வெஸ்டிகேஷனா மட்டும் பண்ணினதுனால நிறைய பேருக்கு ரொம்ப பிழையோட இதை லெட்டர் வந்து வெரிஃபை பண்ணாம நியாயமான டெட் ரெக்கவரி தானான்ட்டு வெரிஃபை பண்ணாம சிலவங்களுக்கு போயிடுத்து, சிலவங்களுக்கு தப்பான அட்ரஸ்ல தப்பான இமெயில் அட்ரஸ்ல எல்லாம் போயிட்டு ஸோ அவங்க நிறைய பேர் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இவ்வளோ தூரம் பிரச்சனை இப்ப சமீப காலமா இதை பத்தி பேசுற மாதிரி வந்திருக்கு.
இந்த நடைமுறையில், இந்த ரோபோ டெட் ரெக்கவரி, இந்த நடைமுறையினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதிப்புகள் என்ன என்று சொல்லுங்கள்.
இந்த நடைமுறையினால ஏற்பட்ட பாதிப்புன்னு சொல்ல போனோம்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த லெட்டர் முக்கியமா வந்து எப்போதுமே நம்ம கவர்மெண்ட் அத்தாரிட்டிலேருந்து லெட்டர் வந்தா நம்ம வந்துட்டு ரொம்ப பதறிக்கிட்டு அதை இன்வெஸ்டிகேட் கூட பண்ணாம அதை ரீபே பண்ண பார்ப்போம். சிலவங்களுக்கு அது கரெக்டான ரெக்கவரியா என்னன்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணாம ரீபேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சில பீப்புள். ஆனா அது வந்துட்டு சிலவங்க தான் அதுக்கான கடன்பட்டவங்களா இருந்திருக்காங்க, சிலவங்களுக்கு தப்பான வெரிஃபிகேஷன் நடந்திருக்கு, அது அறியாம அவங்க கையை விட்டு பணத்தை திருப்பி செலுத்தி இருக்கிறாங்க. இது போக இன்னும் சில மக்களுக்கு என்ன நிகழ்ந்திருக்குன்னா, அவங்களோட அட்ரஸ் வந்துட்டு சரியா அப்டேட் ஆகாம இருந்திருக்கு, பழைய அட்ரஸுக்கு போறது இல்லைன்னா செக் பண்ணாத இமெயில் இருக்கும், அவங்க ஆக்டிவேட் பண்ணாத அந்த இமெயிலுக்கு போயிட்டு பவுன்ஸ் ஆயிருக்குது, அதை வெரிஃபை பண்றதுக்கு இல்லாம போயிடுது. அதே மாதிரி சிலவங்களுக்கு வந்துட்டு அந்த போர்ட்டல்ல போய் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, ஆன்லைன் போர்ட்டல் சென்ட்ரலிங்க் போர்ட்டல்ல வந்த நோட்டிபிகேஷனை அதையும் அவங்க பார்க்காம அந்த மிஸ் பண்ணிருக்கிறாங்க அந்த டியூ டேட்ஸை. இந்த மாதிரி மிஸ் பண்ணவங்களுக்கு அடிஷ்னலா என்ன ஸ்ட்ரெஸ் ஆயிருக்குன்னா, அவங்களுக்கு நேரா ஒரே லெட்டர் மேனுவலா அதுவும் அனுப்பப்பட்டதுனால கரெக்டான அட்ரஸுக்கு போன முதல் லெட்டர் அவங்களுக்கு கிடைச்சதே டெட் ரெக்கவரி லெட்டர். ஸோ அதனால மக்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இதை இந்த இஷ்யூஸை இப்ப பெருசுபடுத்தி இப்ப சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க.
சரி, இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் கூடுதலான பணம் சென்ட்ரலிங்கிடமிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை என்பதனை நிரூபிக்க வாய்ப்பிருக்கிறதா?
அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் ரைஸ் பண்ணி கோர்ட் வரைக்கும் கிளாஸ் ஆக்ஷன் வரைக்கும் போனதுனால அரசாங்கம் ப்ரொபோஸ் பண்ணிருக்கு, எல்லாருடைய இந்த மாதிரி லெட்டர் அனுப்பிச்சவங்களை எல்லாருமே திருப்ப மறுபரிசீலனை பண்ணி அது நியாயமான லெட்டரா இருந்தா மட்டும் அவங்களுக்கு தெரிவிச்சு அதை ரெக்கவர் பண்றதுக்கான ப்ரோசஸ்க்கான லெட்டர் அனுப்புறதும், யாருக்கெல்லாம் தவறுதலா போயிருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த லெட்டரை வந்துட்டு அவங்க பணம் செலுத்திருந்தா திருப்ப உங்களுக்கு அதை நாங்க கொடுத்துடுவோம்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர மாதிரி ஒரு ப்ரொபோசல் இருக்கு. அப்படியே அந்த லெட்டர் போயிட்டு ஆனா அவங்க அதுல திருப்ப கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து அவங்க அந்த லெட்டரை இக்னோர் பண்ணுங்க அப்படின்ட்டு தெரிவிக்கிற ஒரு ப்ரொபோசலும் இருக்கு.
இது குறித்து தொடரப்பட்டுள்ள கிளாஸ் ஆக்ஷன் வழக்கில் அரசு ஒரு புதிய செட்டில்மெண்ட் ப்ரொபோசலை முன்வைத்திருக்கிறது சமீபத்தில். அதை பற்றி சொல்லுங்களேன்.
ஓகே, இந்த கிளாஸ் ஆக்ஷனுடைய ப்ரொபோசல்ல பார்த்தோம்னா மே மாதம் இந்த வருடம் மே மாதம் ஃபெடரல் கவர்மெண்ட் ஒரு பேபேக் தொகையை வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 721 மில்லியன் டாலர்ஸ் 370,000 மக்களுக்கு ரீம்பர்ஸ் பண்றதா ரீஃபண்ட் பண்றதா அவங்க முன் வந்திருந்தாங்க. இதுக்கும் மேல இந்த வாரம் தொடக்கத்துல இந்த கிளாஸ் ஆக்ஷன் ட்ரையலுக்காக லிஸ்ட் ஆயிருந்தது. அந்த தருணத்துல ஃபெடரல் கவர்மெண்ட் மேலும் ஒரு ப்ரப்போசலை அறிவிச்சது. அது என்னன்னா மே மாதம் அறிவித்த தொகைக்கு கூடுதலாக 112 மில்லியன் டாலர்ஸை நஷ்ட ஈடாக திருப்பி கொடுப்பதற்காக ஒரு ப்ரப்போசலை தெரிவித்திருந்தது. மேலும் 398 மில்லியன் டாலர்ஸ் ஈக்குவலா இருந்த ரெக்கவரி தொகை லெட்டர்ஸ் மக்களுக்கு போயிருந்தது. அந்த மக்களுக்கையில நீ இதை வந்துட்டு தப்பான டிசிஷன், இதை வந்துட்டு நீங்க ரத்து பண்ணிடலாம், இந்த லெட்டரை வந்துட்டு நீங்க வந்துட்டு பாதர் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையும் விடுறதா இப்ப புது ப்ரப்போசல கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்துல பார்த்தோம்னா 1.2 பில்லியன் டாலர்ஸ் தொகை காம்பன்சேஷனா திருப்பி கொடுப்பதாக ஃபெடரல் கவர்மெண்ட் அறிவித்துள்ளது.
மே மாதம் அறிவித்த அந்த 721 மில்லியன் டாலர்கள் மீள கொடுப்பதாக அறிவிக்கப்பட்ட அந்த தொகையை திரும்ப செலுத்த அரசு ஆரம்பித்து இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். இப்பொழுது சொல்லியிருக்கின்ற இந்த புதிய தொகையை எப்பொழுது கொடுக்க ஆரம்பிப்பார்கள்?
இந்த புதிய தொகை வந்து இப்போதுக்கு ஒரு ப்ரப்போசலாக தான் கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது ஃபெடரல் கோர்ட் அப்ரூவ் பண்ணி அந்த டிசிஷனை மேக் பண்ணால் அப்புறம் இன்னும் சில மாதங்களுக்குள்ள இந்த தொகையை திருப்பி செலுத்துவதற்கான ஒரு ஸ்கீமை செட்டப் பண்ணி அதன் அடிப்படையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு தரம் பணம் திருப்ப கொடுக்கணுமோ அதை டிசைட் பண்ணி திருப்ப கொடுப்பதற்கு இப்போது ஒரு ப்ரப்போசல் இருந்து வந்திருக்கிறது. ஆனா கோர்ட்டோடைய டிசிஷன் இதை அப்ரூவ் பண்ணினா மட்டும்தான் இது வந்துட்டு திருப்பியும் வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு.
மிக்க நன்றி விஜய் அவர்களே. பிறிதொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ செல்வி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.